நன்றி தேவனுடைய ஆவியானவரே,
நன்றி ஆண்டவரே.
உடைய இன்ப பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றிவிட்டீங்கப்பா.
ஆமா ஆண்டவரே,
எங்கள் எல்லாரையும் எங்கள் சமூகத்திலே நாங்கள்
படைக்கிறோம்.
எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை ஆண்டவர் எப்படி கேட்பாராம்?
கவனித்து
கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீயும் எங்க இருந்தும் நாம் கதைக்கிற எல்லாவற்றையும் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்? கர்த்தர், உன் ஆண்டவர், என் ஆண்டவர் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன கதைக்கிறோம், ஏது கதைக்கிறோம், எப்படி கதைக்கிறோம், எதற்காக கதைக்கிறோம் என்பதை யார் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்? தேவன், உன் ஆண்டவர், உன் நேசர், அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே நான் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? இரு நபருக்குள்ளே ரகசியம் என்பது கிடையாது. ஏன் தெரியுமா? 3வது நபராகிய என் ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்துல சொல்லுகிறது, வெளி அரங்கம் ஆகாத மறைபொருள் எதுவும் கிடையாது. விளங்குதா? வெளி அரங்கம், இன்றைக்கு நானும் நீயும் ரகசியம் கதைத்துக் கொண்டால் அதை நாளைக்கு கர்த்தர் வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுகிறார், மகா சபையிலே நான் கொண்டு வருவேன். தெரியுமா உங்களுக்கு இப்படியான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எழுதி கிறுக்கி வச்சிருக்கிறவில்லை. ஆண்டவர் சொல்றார், இவைகளை நான் மகா சபையிலே, மகா ஜனத்தின் மத்தியிலே நான் கொண்டு வருவேன். எவைகளை? நீ ரகசியமாக பேசுகிறதே என்ன ஒன்று சொல்லுவா, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் அதை வெளியரங்கமாக்குவான். என்ன சொல்லுகிறது? இருவர், அதுக்கும் யாரு? தேவனுடைய ஜனங்கள், வெளியில இருக்கிறவர்கள் அல்ல, வெளியில இருக்கிற ஜனங்கள் அல்ல, தேவனை நம்பி தேவன் சாயலாக நான் மாற்றப்பட்டேன், தேவனுக்காக நான் வாழுகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக பொருத்தனைகளை செய்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற நீயும் நானும் பேசுகிறதை தேவன் கவனித்து கேட்கிறார், கவனித்து கேட்கிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள், மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். நல்லதாயிருந்தாலும் சரி, கெட்டதாயிருந்தாலும் சரி, தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நானும் நீயும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? கணக்கொப்புவிக்க வேண்டும். இந்த பூமியிலே வாழ்ந்த உண்டு வாழ்நாள் முழுவதிலும் நீ பேசின வார்த்தையிலே இருந்த நன்மை என்ன? நீ பேசி நீ உன் வாழ்நாள் முழுவதிலும் பேசி கொட்டின அந்த வார்த்தையினுடைய நன்மை என்ன என்பதை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு புவிக்க வேண்டும். இன்றைக்கு உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, இன்றைக்கு உன் பக்கத்திலே வாழ்வர்களுக்கு உன் வார்த்தைகளை குறித்து நீ கணக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டாலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது, அது உன் கடைசி நாட்கள். அந்த நாளில் தேவன் உன்னை பார்த்து கேட்பார், நீ இந்த பூமியிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எனக்கு நீ கணக்கு புவிக்க வேண்டும், எனக்கு நீ கணக்கு புவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:19 வாசிங்கள். நீதிமொழிகள் 10:19,
சொற்களின் மீதியினால் மீதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான்.
இப்ப வாசிங்க,
சொற்களின் மீதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான்.
சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. உன்னுடைய சொற்களின் மிகுதியினால், உன் அளவான சொற்களை குறித்து இங்க பேசல, மிகுதியினால் அளவுக்கு மிஞ்சியது எல்லாம் அமிர்தமா, அது நஞ்சு. அளவுக்கு மிஞ்சின வார்த்தைகள், அளவுக்கு மிஞ்சின பேச்சுக்கள், அளவுக்கு மிஞ்சிய காரியங்கள் எல்லாம் உனக்கு நன்மையை கொண்டு வராது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான்.
தன் உதடுகளை என்ன செய்கிறவன் புத்திமான்? இன்றைக்கு நாம் எல்லாரும் புத்திமான்களாக நடக்க விரும்புகிறோம். தன் உதடுகளை அடக்குகிறவன் யாரவன்? புத்திமான். தன் உதடுகளை அடக்குகிற மனுஷன் யாரவன்? புத்திமான். அளவுக்கு மிகுந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே பாவம் இல்லாமல் போகாது, போகவே போகாது. நான் இந்த செய்தியை இங்க பேசுவதற்கு விரும்பினது ஏன் தெரியுமா? ஆராதனையிலே பலர் வருகிறார்கள், பலர் போகிறார்கள், பலர் ஒரு காலகட்டமாக சபையிலே வாழ்ந்து வருகிறீர்கள். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே, தேவ ஜனங்கள் மத்தியிலே எப்படி பேசணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரோடு நான் எப்படி உறவாட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு முதல் முக்கியமான காரியம். சில வேளைகளில் சில பேச்சுக்கள் அங்கு விழுகிற பொழுது எனக்கு என்னுடைய காது அசிங்கமாகி போய்விடுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை எப்படி பேசணும் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. நான் கல நாட்களாக யோசித்தேன், எப்படி இந்த இப்படியான ஒரு காரியத்தை நான் பேசுவது? தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் தெரியுமா உங்களுக்கு? பகுதிகளுக்கு கூட எல்லை இருக்கிறது, அது எல்லையை மாறினால் அது பிரச்சனையாய் மாறிவிடும். தெரியுமா? பகுதிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அதை தாண்டினால் அது பிரச்சனையாக மாறிவிடும் இல்லையா? சொற்களின் மிகுதினாலே அநேக பிரச்சனைகள், சொற்களின் மிகுதினாலே அநேக வருண்டாவிதங்கள், சொற்களின் மிகுதினாலே அநேக பிரச்சனைகள், சொற்களின் மிகுதினாலே அநேக உறவுகள் உடைக்கப்படுகிறது, சொற்களின் மிகுதினாலே நல்ல தொடர்புகள் உடைந்து போகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நமக்கு நினைத்த மாதிரி பேசக்கூடாது, நமக்கு நினைத்த மாதிரி வாரி கொட்டக்கூடாது. எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்து கணக்கு வைத்து பேசு. ஏன் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக உன் வார்த்தைகளை குறித்து நீ கணக்கு ஒப்படைத்து ஆக வேண்டும். நாம சின்ன பிள்ளைகளை போல தேவனுடைய சமூகத்திலே அவர் பேசினார், இவ பேசினார், அவர் பேசினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. உன் வாயின் வார்த்தைகளை குறித்து நீ தேவனுக்கு முன்பாக கணக்குப்படுத்தி ஆக வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா, ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
இப்போது நான் என் திராட்சை தோட்டத்தை,
நோ, ஏசாயா ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம்.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாக இருக்கிறேனே. ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை காண்கிற பொழுது, தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருகிற பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அந்த ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகவே போகாது. சிந்தி யோசி, சிந்தி யோசி, என்ன பேசுகிறோம், என்ன கலைக்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏன் தேவன் உன் ஆண்டவர் நீ கேட்கிறது நீ பேசுகிறது எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ, நீ பேசுகிறதை நீ கவனிக்கிறாயே இல்லையோ, ஆனால் ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவர், அவர்தான் என் ஆண்டவர். சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் எவ்வளவுக்கு சுத்தம் இருக்கிறது? உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் எவ்வளவுக்கு சுத்தம் இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஐயோ நான் அதமான, என்னுடைய உதடுகள் அசுத்தம் நிறைந்தது, என்னுடைய உதடுகள் அசுத்தம் நிறைந்தது. நாவானது மூன்றங்குல நீளமானது என்றாலும் ஆறடி மனுஷனை கொல்லக்கூடியது என்று சொல்லி ஜப்பான் தேசத்திலே பழமொழி சொல்லுகிறார். நாவானது மூன்றங்குலம் ஆனால் அது ஆறடி மனுஷனை கொல்லக்கூடியது என்று சொல்லி ஜப்பான் தேசத்திலே அவர்கள் பழமொழியாக உரைக்கிறார்கள். பெண்ணின் நாவு அவளுடைய வாள் அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விடுவதில்லை. பெண்ணின் நாவு அவளுடைய வாள் அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விடுவதில்லை என்று சொல்லி சீனா தேசத்திலே பழமொழி இணைத்து வைத்திருக்கிறார்கள். யாருடைய இருதயம் குறுகியதோ அவருடைய நாக்கு பெரிதாயிருக்கிறது. யாருடைய இருதயம் குறுகியதோ அவருடைய நாக்கு பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி இத்தாலி தேசத்திலே பழமொழி இயக்கி வைத்திருக்கிறார்கள். நாவில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புள்ளவைகளை நொறுக்கி போடுகிறது. நாவில் எலும்பு கிடையாது, நாவில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புள்ளவைகளை நொறுக்கி போடுகிறது. அல்பேனியா தேசத்திலே அவர்கள் உரைத்து வைத்திருக்கிறார்கள் பழமொழி. உன் நாவை காப்பாற்றி உன் சிநேகிதரை காப்பாற்றுவாய், உன் நாவை உன் சிநேகிதரை காப்பாற்றுவாய். இது இந்தியா தேசத்தின் பழமொழி. சிரசை காக்க வேண்டுமானால் தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி விடாதே. உன் சிரசை நீ காக்க வேண்டுமே ஆனால் உன் நாவு நினைத்தவைகளை பேச விடாதே. ஸ்பானியா தேசத்திலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், எருது தன் கொம்புகளினால் பிடிக்கப்படுகிறது, எருது தன் கொம்புகளினால் பிடிக்கப்படுகிறது, மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான், மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான். சூர்யா தேசத்து பழமொழி இது. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய் என்று சொல்லி, உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய், உனக்கு மிஞ்சிய பேச்சுக்கள் உன்னை சிக்க வைத்துக் கொள்ளும், உனக்கு மிஞ்சிய பேச்சுக்கள் அது உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பேச்சிலே எவ்வளவு சுத்தம் இருக்கிறது, நம்முடைய பேச்சிலே ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற பேச்சிலே எவ்வளவு சுத்தம் இருக்கிறது. ஏன் உன் ஆண்டவர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீ பேசுகிற நபர் நீ பேசுகிற வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு கவனிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உன் ஆண்டவர் உன் தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? நீ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? பின்னுக்கு வருகிறேன், சில காரியங்கள் இன்னும் அருமையாக சொல்லுகிறார். உன் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த பேச்சு இருக்கணும் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு நீதிமானுக்கு ஒரு சரியான ஒரு பேச்சு இருக்கணும் பாருங்க. திருப்பி கொள்ளுங்க, யாக்கோப்பு 3வது அதிகாரம், யாக்கோப்பு 3வது அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம்.
என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக.
கொஞ்சம் பாருங்க, திருப்பி வாசிங்க.
என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக.
உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. ஒன்று என்ன தெரியுமா? இதில் 2 விதமான காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். போதக ஊழியம் என்பது ஒன்று, போதகர்களை போல நடந்து கொள்வது இன்னும் ஒன்று. போதக ஊழியம் ஒன்று, போதகர்களை போல நடந்து கொள்வது இன்னும் ஒன்று. விளங்குதா? போதக ஊழியம் தேவனாலே கொடுக்கப்படுகிறது ஒன்று, போதகர்களை போல நடந்து கொள்ளுகிறது அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது ஒன்று. போதகர்களை போல நாம் பேசி தீர்க்க கூடாது. பாருங்க, வழங்க தான் என்ன சொல்றேன்னு சொல்லி, ஏன் தெரியுமா இந்த வார்த்தைகளை குறித்து நீ கவனம். உங்களுக்கு தெரியுமா ஏன் போதகர்களாகாதீங்க சொல்லப்படுகிறது? நாம பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம முன்னுக்கு நிக்கணும். நாம கொடுக்கிற வார்த்தைகள், நாம பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் எங்கிட்ட கணக்கு கேட்பான். ஒன்று, நீங்க போதகர்களை போல இருந்து பேசக்கூடாது. கண்ட மாதிரி பேசக்கூடாது. கண்டதுக்கு முடிவெடுக்க கூடாது. கண்டவைகளையும் செயல்படுத்தக்கூடாது. வழங்குறதா? போதகர் என் சகோதரரே, அதிக ஆக்கினைகள் அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள். அநேகர் போதகர்களோட போதகர்கள மாதிரி பேசி முடிவெடுத்து நடந்து கொள்றது பாரு. பேச்சுக்கு குறைவே கிடையாது, பேச்சுக்கு குறைவே கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான்.
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன சொல்லப்படுகிறது? நாம் எல்லாரும், எழுத்தாளர் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள்ல என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். என்னில் பாவம் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னை நானே வஞ்சிக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? என்னில பிழை இல்ல, என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, நான் தான் என்று சொன்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர். பிசாசுக்கு எவ்வளவு வேலை இல்லா திண்டாட்டம் தெரியுமா? அவன் எல்லாம் இதுல எல்லாம் கதைக்க வேண்டிய, அவன் எல்லாம் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே அநேக காரியங்களை செயற்படுத்திக் கொள்றது இல்லையா? என்ன தெரியுமா வேதம் என்ன தெரியுமா சொல்றது? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், தவறுகிறோம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அப்படியே
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான்.
ஒருத்தன் ஒரு சொல் பிழைக்காம நடந்தால் அவன் பூரண புருஷன், அவன் பூரண புருஷன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். அவன் கடிவாளத்தினாலே தன் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆள்கிற ஒரு மனுஷனாக இருப்பான் என்று சொல்லி எழுத்தாரல் எழுதுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் ஆனா கதைக்கிற பொழுது பேசுகிற பொழுது நம்மளை மாதிரி ஒருத்தன் இல்ல என்றதை வச்சுத்தான் நாம் பேசுகிறோம். நாம் பேசுகிறது சரியா? நாம் பேசுகிற பொழுது என்னை மாதிரி ஒருத்தன் கிடையாது, என்னை மாதிரி ஒருவன் கிடையாது என்ற அடிப்படையிலேதான் நான் மற்றவர்களோடு பேசுவது. ஆனால் யாக்கோப்பு எழுத்தாளர் எழுதுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நாம எல்லாரும் தவறுகிறோம், தவறுகிறோம், தவறுகிறோம். பிள்ளை எழும்பி நடக்கிறது ஆனா விழுகிறது, திரும்ப எழும்பி நடக்கிறது ஆனா விழுகிறது. விழுந்து எழும்பி நடக்காத ஒரு புள்ளியை காண்பீங்க. நாம் எல்லாரும் தவறுகிறோம் ஆனா அதுல இருந்து எழும்புகிறோம். நாம் எல்லாரும் பிழைச்சுகிறோம் ஆனா அதுல இருந்து எழும்புகிறோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் பூரண புருஷன், நான் பூரண புருஷன். தேவனுடைய மனுஷன் சொல்றான், அவன் தன்னை பூரண புருஷனாக்கி எழுதல, நாம் எல்லாரும் வந்து சொல்லி எழுதுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம்.
நாக்கினுடைய வலிமை என்பது என்ன என்பதைத்தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. நாக்கினுடைய வலிமை என்ன? நமக்குள்ள இருக்கிற ஒரு அபயத்தினுடைய வலிமை இருக்கு பாருங்க. இந்த கையை விட அது பலமானது. அந்த பழமொழியோட இந்த பழமொழியை சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம தேசத்தில் சொல்றாங்க என்ன தெரியுமா, நீ அடிச்சிருந்தா நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். இது நம்ம எல்லாத்துக்கும் மேலால இதுதான் நிக்கணும் சொல்லி இவங்க வாசிச்ச பழமொழிகளுக்கு மேல நிக்கிறது நம்ம தேசத்து பழமொழி தான். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ அடிச்சிருந்தா நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன், ஆனா நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாரு அதை ஏற்றுக்கொள்ளா. சரியா? சரிதான். இந்த வார்த்தை நீ ஒரு எனக்கு அடிச்சிருந்தா நான் அதை ஏற்றுக்கொண்டுட்டு போறேப்பா, அடிச்சு அது கொஞ்ச நேரம் நொந்திருக்கும், ஆனா நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாரு. நாக்கினுடைய வலிமை என்ன? நான் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறது வந்து நாவில இருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து அல்ல. ஆசீர்வாதம் வேற, ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா நாவில இருந்து புறப்படக்கூடாதவைகள் அவைகளும் அதைவிட ஏராளமாக இருக்கிறது இல்லையா? அதை குறித்து இங்கு சொன்ன பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, கடிவாளம் போட்டு குதிரையை எப்படி வளைத்து எடுக்க வேண்டும் என்பது குதிரை வைத்திருக்கிற கருத்துல கிடையாது, அந்த குதிரைக்கு போட்டிருக்கிற அந்த கடிவாளத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குதிரை பெரியது, அது பலமுள்ளது, ஆனால் அதுல என்ன தெரியுமா இருக்கு, அந்த கடிவாளம் சின்னதுண்டு. அந்த பெரிய குதிரையை போட்டு அங்கால மாத்தி இங்காலி ஓட்டி அங்காலி ஓட்டி இங்காலி ஓட்டி குதிரையில ரேஸ் பண்ண எதற்கும் அந்த கடிவாளம் தான் அந்த குதிரையை அடக்கி ஆளுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும்.
மிகவும் சிறிதான சுக்கானாலே என்ன செய்யப்படுகிறது,
திருப்பப்படும்.
கப்பல் எதங்க, கப்பல் பெரிய தந்திர கப்பல், ஆனால் அந்த கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கு என்ன தெரியுமா செய்யுது, அந்த சுக்கான அந்த சின்னன் இருக்கு பாருங்க பின்னுக்கு வந்து திரும்பிக் கொள்வாங்க, அதிலேதான் இருக்கிறது அந்த பெரிய கப்பலை அடக்கி ஆள்வது, அந்த பெரிய கப்பலை சரியான விதத்திலே கொண்டு செல்வது. அந்த சுக்கான் மாத்திரம் இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போய் கொண்டு போய் செல்ல முடியாது. இப்ப பாருங்க அடுத்த வசனத்தை.
அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு அவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது.
அப்படியே திருப்பி வாசிங்க, அப்படியே
நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும்,
நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும்
பெருமையானவைகளை பேசும்,
பெருமையானவைகளை பேசுகிறது. கொஞ்சம் போறீங்க, நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் எப்படி பேசுகிறதா,
பெருமையானது
பெருமையானதை அள்ளி கொட்டுகிறதையா, பெருமையானதை அள்ளி வீசுகிறது. இல்லாதது பொல்லாதது இருக்கிறது நடக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலால என்ன செய்கிறது, அள்ளி வீசுகிறது. என்னது பெருமை, நாவு அள்ளி. அர்த்தவாசிங்க அந்த பின்பக்கத்தை
பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது.
சிறிய நெருப்பு அது எந்த பெரிய காட்டை கொளுத்தி பசுக்கி விடுகிறது என்று தெரியுமா? இந்த பாருங்க, இந்த அதிகாரம் முழுத்து இந்த நாக்குக்கு தான், கெஸ்ட் அவர் தான். இதுல எங்க வாய்க்குள்ளுக்கு வைத்து வேலி அடைத்து அதற்கு வெளியில வைத்து வேலி அடைத்து இவருக்கு ஒரு அதிகாரம் முழுத்தலும் எழுதி அவருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா, நாமானதும் அப்படித்தாயா, எப்படி சிறிய நெருப்பு அது பெரிய காட்டை கொளுத்திவிடும். சிறிய நெருப்பு அது பெரிய அதனுடைய வலிமை நாக்கினுடைய வலிமையை குறித்து வடிவசம். இதை விட ஒரு விளக்கம் தேவையா? எத்தனை உறவுகள் நாவின் அடிப்படையிலே உடைந்தது. எத்தனை நட்புகள் நாவின் அடிப்படையிலே உடைந்தது. எத்தனை சொந்தங்கள் நாவின் அடிப்படையிலே உடைந்தது. எத்தனை ஓட்டங்கள் நாவின் அடிப்படையிலே உடைந்தது. அது சிறியது ஆனால் பெரிய காட்டை. இந்த நாவு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு மேலே சமாதானமாய் வாழும் தெரியுமா. இந்த நாவு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் தெரியுமா. நாவின் அடிப்படையிலே குடும்பங்கள் எத்தனை பிரச்சனை. நாவின் அடிப்படையிலே பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள எத்தனை பிரச்சனை. உன்னுடைய அதிகமான வார்த்தைகள் அது உன்னை பாவத்துக்குள்ளே நடத்தும். அதிகமான வார்த்தைகளுக்கு தேவனுக்கு முன்பாக நீ பதில் கொடுக்கணும். ஐயாது சிறிய நெருப்பு பச்சை பசலி போன்ற காட்டை கொளுத்தி விடும். ஐயா நல்ல உறவுகள் குழுகுலண்டு எழும்பி பறந்து கொண்டு இருக்கிற எல்லாம் சில வார்த்தைகளை உடைந்து சின்ன பின்னமாக்கி விடும். இல்லையா நல்லா யோசிங்க, நல்லா சிந்தித்து பாருங்க. நீங்க ஒருவரும் இந்த காரியம் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஒருவரும் மறுக்க முடியாது. அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களை நீங்களே வஞ்சிக்கிற மனுஷனுக்கு ஒப்புடப்படுவீர்கள். சின்ன வார்த்தையா பெரிய காரியத்தை செய்தது. கவர்தலான வார்த்தைகள் பெரிய காரியத்தை செய்தது. சின்ன காரியங்கள் பெரிய காரியங்களை உடைத்து போட்டது. என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு அவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். உனக்குள்ள ஒரு அநீதி நிறைந்த உலகம் இருக்கிறது என்பதை நீ மறந்துட்டீ. நான் முந்தி இருக்க சொல்லிருக்கேன், இந்த மூளை இந்த தலை இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது தனிப்பட்ட ஒரு உலகம். இங்கே அநேக முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். இது தனிப்பட்ட ஒரு லோகம். இதுல அநேக முடிவுகள் எடுக்கப்படும், அநேக பிரச்சனைகள் இதுல போட்டு வாட்டப்படும், அநேக காரியங்கள் இதுல இருந்து புறப்பட்டு. இது இரண்டாவது உலகம் என்ன தெரியுமா, உங்களுடைய நாக்கு. அது அநீதி நிறைந்த உலகம் ஐயா. அது என்ன செய்யும் சொல்லி நமக்கே தெரியாது. ஒரு புத்தகத்தில் வாசித்து கோபம், ஒரு மனுஷனுடைய கோபம் அவனையே கொண்டு விடுமா. ஒரு மனுஷனுடைய கோபம் இருக்கு பாருங்க, அது அவனையே கொண்டு விடும். இன்னைக்கு நான் ஏழு விதமான பாவங்களை குறித்து பேசலாம் சொல்லி ஆயத்தப்படுத்தினா இப்படி ஒரு வார்த்தைக்கு நான் கடந்து வந்து, அது என்ன, அவருடைய கோபம் அவனையே கொண்டு விடும். உன்னுடைய வார்த்தை உன்னையே கொண்டு விடும் ஐயா. உன்னுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, உன் குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கி விடும். உன்னுடைய வார்த்தை இருக்கு பார், உன் பிள்ளைகளை சின்ன பின்னமாக்கி விடும். உன் வார்த்தை இருக்கு பார், உன் உறவுகளை உடைத்து இறைந்து விடும் பார். அதிகமான பேச்சுக்கள் உன்னை பாவத்திலே தள்ளிவிடும். அதிகமான பேச்சுக்கள் உன் பாவத்திலே தள்ளிவிடும். நல்லா எனக்கு தெரியும், ஒரு சில நீங்க நல்லா சிந்திக்கிறீங்க பாருங்க, நல்லா போயிட்டீங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல எழும்பி அந்த காரியத்தின்படி நடக்கலன்னு சொல்லிச்சுனா நீங்க நல்லா பின்னுக்கு போய் இப்ப இந்த வசனத்தை கேட்டு எந்த வித பிரயோசனமும் உங்களுக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா, நீங்க நல்லா உங்களுடைய சம்பவத்துக்குள்ள இறங்கி இருக்கீங்க. நீங்க இந்த வார்த்தையின் படி நடக்கலன்னு சொன்னா நீங்க இறங்கினதுலயும் பிரயோசனம் இல்லை. விளங்கிட்டா? அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க.
நாவும் நெருப்புத்தான்,
அது நிறைந்தது. அதுக்குள்ள எப்ப என்ன இருக்கும் சொல்லி எமக்கே தெரியாது. நம்முடைய வாய் அடுத்தது என்ன பேச போகிறது? அநீதி நிறைந்த உலகம். ஒரு வார்த்தையில ஒரு மனுஷனை உடைத்து போட்டு, ஒரு வார்த்தையில ஒரு மனுஷனை கொண்டு போட்டு அடியுங்க ஆனா பேசாதீங்க. சொன்னாங்க இல்லையா தமிழாக்க, அடியுங்க ஆனா பேசாதீங்க. அது எங்களை வாழ்நாள் முழுவதிலும் கொண்டு போட்டு, அது எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் தொடர்ந்து பிடித்துக் கொள்ளும். அது எங்களை நித்திர கொள்ள விடாது. அடிங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா நீங்க பேசுகிறதை குறித்து கவனமாயிருங்களே. அது அநீதி நிறைந்த உலகம் ஐயா. எது உனக்குள்ளே இருக்கிறது? எது? நான் இருதயத்தை குறித்து பேசல. அது திருக்கும் கேடுள்ளதும் சொல்லி சொல்லப்பட்டு வேதம். அதை விட இது மோசமானது. ஏன் தெரியுமா? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் உன் நாவினுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. மரணமும் ஜீவனும் உன் நாவின், அதை நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேசல. ஆசீர்வாதத்தை குறித்து பேசினா அது இதை விட பெருசு. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஐயா. நாம் நெருப்பது அது அநீதி நிறைந்த உலகம். அடுத்தது வாசிங்க,
நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
நம்முடைய நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் கெடுத்துவிடும், நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். நம்முடைய சரீரத்தை கெடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து, நம்முடைய உறவுகளை கெடுத்து, நம்முடைய அநேக நட்புகளை விடுத்து. எது? நம்முடைய நா. ஆண்டவர் இந்த நாவுக்கு இவ்வளவு பாதுகாப்பு போட்டு படைச்சும் கூட நாவினாலே ஏற்படுகிற பிரச்சனைகளை இன்றைக்கும் மனுஷனாலே தீர்க்க முடியாம இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து அதான் ஒருவர் சொன்னார், நாக்கு வெளியே வந்து சும்மா கலைஞ்சிட்டு போறோம், அடி பண்றது எது தெரியுமா? இந்த பல்லு இங்க சொல்லுந்தா இல்லையா? யாரோ ஒருவர் கழிச்சிட்டு போற பக்கத்தில் நின்றவர் சமாதானம் பேச போய் அவர் தான் அடி வென்றது இல்லையா? அவர் வளவளந்து நீதி நியாயம் எல்லாம் கதைச்சு இல்லாத பொல்லாத தத்துவம் எல்லாம் பேசி அவர் கழிச்சிட்டு போற அடி வென்றது யாரு தெரியுமா? பக்கத்தில் நின்றவர்கள் பேச்சு வென்றது யாரு? பக்கத்தில் நின்றவங்க. என்ன தெரியுமா? இது அநீதி நிறைந்த உலகம் ஐயா. நமக்கே தெரியாது நம்மளோட வார்த்தைகள் யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த செகண்ட்ல நம்மளோட வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தை என்னன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? கடை 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 கடைன்னு சொல்லி வந்துட்டே இருக்குது. இதுக்கு இதெல்லாம் கம்ப்யூட்டரை விட ஃபாஸ்ட். நான் கம்ப்யூட்டர் கூட வருது இல்ல அது காணாது இது காணாதுன்னு சொல்லி ஒரே புழுங்கிறதும் அற்றதும் அற்றதும் வச்சுட்டு இருக்கேன். இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. அது கடை 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 கடைன்னு வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் கோபப்படுகிற பொழுது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அவனே விளக்கம் கொடுக்க தெரியாது. அவனுக்கு விளக்கம் கொடுக்க தெரியாது. அவனுக்கு தெரியாது என்ன பேசுறான்னு சொல்லு. அது அநீதி நிறைந்த உலகம் ஐயா. மற்றவர்களை அது உடைத்திருந்து விடும். உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷத்தோடு வருகிற ஒரு மனுஷனை ஒரு செகண்ட்ல உடைக்க முடியும். நல்ல சந்தோஷத்தோடு வருகிற ஒரு மனுஷனை என்னுடைய ஒரு வார்த்தையில உடைக்க முடியும். அநீதி நிறைந்த உலகம் எது? நாக்கு. இவ்வளவு பாதுகாப்பு போட்டும் கூட இந்த நாக்கை அடைக்க முடியும். அதுக்குரிய விளக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? நாக்குக்கு குதிரைக்கு போடுறது கொண்டு வந்து போடுன்றார். நெருப்புக்கு பதிலாக நெருப்பு தொட்டா சுடும். நாக்கு அப்படி போட்டிருந்தார். அது சுட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த காயம் மாறுவதற்கு நாட்கள் எடுக்கும். நாட்கள் எடுக்கும். நெருப்பு சுட்டா சுட்டதுதான் அதுக்கு நாட்கள் எடுக்குமே. போன பவிஷ்யத்தில் கேட்டேன், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. காதுக்கு டாக்டர் இருக்குது, கண்ணுக்கும் டாக்டர் இருக்குது, இந்த நாக்குக்கு டாக்டர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். இதுவரைக்கும் இங்க இருந்து நீங்க யாராவது நாக்கு டாக்டர் போயிருக்கீங்களா? நாக்குக்கு சொல்லி தனியா ஸ்பெஷல் டாக்டரா இருக்குதா? எனக்கு தெரியாது. காதுக்கு இருக்குது, மூக்குக்கு இருக்குது, கண்ணுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா நாக்குக்கு மாத்திரம் தனியா படித்து வந்த ஒரு டாக்டர் எனக்கு தெரியாது. நான் போகல, போனவர்களையும் கேட்டதில்லை. இருந்தா சொல்லுங்க. அது அநீதி நிறைந்த உலகம். டாக்டர்ஸ் கூட அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது, அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது.
எப்படி இருக்கு தெரியுமா? மிருகங்களை கூட அடக்கலாமா? புலியே பேசாமயிரி, சிங்கமே பேசாமயிரி, கரடியே பேசாமயிரி, ஆனா நாக்கிற்கு பாருங்க, அது அடக்க முடியாது. அதானே சொல்றது. அந்த வசனத்தை ரெண்டு வசனத்தை திருப்பி வாசிங்க.
சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள்,
இன்றைக்கு குருவிகள் எல்லாம் பேச வைக்கிறாங்க, குருவிகள் எல்லாம் வச்சு வளர்க்கிறாங்க, பூனைகள் எல்லாம் இருக்காங்க, நன்றி உள்ள முருகன் நாய் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே என்னவோ எல்லாம் சொல்றாங்க, நாய் எல்லாம் உதவி செய்யுது. இப்ப அதை விடுங்க, வாசிங்க.
ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்படும்.
மனுஷனுடைய சுபாவத்தினால மிருகத்தினுடைய சுபாவங்களை மாத்திரலாம். வாசிங்க.
அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது.
நாவை அடக்குவதற்கு ஒரு மனுஷனாலே கூடாது. அது அநீதி நிறைந்த உலகம். வாசிங்க.
அது அடங்காத பொல்லாங்குள்ளது.
அது அடங்காத பொல்லாங்குள்ளது. வாசிங்க.
சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய்,
சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதே. சங்கீதம் 140 மூண்டை வாசிங்க. அப்படி அதை வைத்துக் கொண்டு யாக்கோப்பு மூண்டுக்குள்ளே உங்களுடைய நூலை போட்டுட்டு சங்கீதம் 140 மூண்டை வாசிங்க.
சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ்
அதிகாரத்தில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நீ ஒருத்தனை வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவன் வாழுவான், நீ ஒருத்தனை சபிச்சான்னு சொல்லிட்டு அந்த சாபம் அவனோட போய்கின்ற தெரியுமா? இந்த நாவை அடைக்க ஒருவராலும் கூடாது ஐயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதுதான் இந்த நாளில் இந்த பிரதானமான கேள்வி. நம்முடைய பேச்சினுடைய சுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சினுடைய வார்த்தைகளுடைய கிளீன் எப்படி இருக்கிறது? நீ தேவனுடைய மனுஷன், அதுக்குரிய பேச்சு இருக்குது, அதுக்குரிய ஒழுங்கான வார்த்தைகள் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருந்து உன்னை புரித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தியோ, என்ன செய்தியோ, எப்படி நடந்தியோ, அப்படியே நீ இன்றைக்கும் நடந்தால் நாக்கு, என் நாக்கு அது அநீதி நிறைந்த உலகம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம்.
அதனாலே
நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம்.
தேவனை இது இங்கால போக நல்லா இருக்குன்னு பாருங்க. தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிற நாம், ஆராதனை முடிந்ததும் பிற்பதாக ஒரு மனுஷனை குறித்து தவறாக பேசுவது தகாதவை. அது தேவனுடைய மனுஷனுக்கு தகாதவை. அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், இது அநீதி நிறைந்த உலகம் ஐயா. பாடுறவனோட சேர்ந்து பாடுது, கதைக்கிறவனோட சேர்ந்திருந்து கதைக்கு. பாடுறவனோட இருந்தது பாடுது, அது அப்படியே செய்யும். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கும்.
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம்.
துதிக்கிறவனுடைய வாயினால சபிக்காத, துதிக்கிறவன் வாயினால தவறாக பேசாத, துதிக்கிறவன் வாயினால தகாத விதத்துல பேசாத, துதிக்கிற உன் வாயினால் அல்லாவிட்டால் தேவனை ஆராதிக்கிற நீ உன் வார்த்தைகளை கவனமுள்ளவனாகிரு. தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு என்று வாழுகிற நீ உன் வார்த்தையில் ஒரு ஒழுங்கு இருக்கணும் பாருங்க. மற்றவன் அதை கவனித்து இந்த மனுஷனுடைய வார்த்தையிலே இவ்வளவு இன்பம் இருக்கிறதே என்று ஒரு மனுஷன் சொல்ல வேணாம். உன் வார்த்தைகளை குறித்து எவையெல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு தான் தெரியும் இல்லையா? உன் பேச்சு குறித்து மற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி உனக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, தேவன் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார், தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்குவா, உங்களுடைய வாயின் வார்த்தையினால சந்தோஷம் அடைந்தவர்கள் எத்தனை பேர், உங்கள் வாயின் வார்த்தையினால கண்ணீர் விட்டவர்கள் எத்தனை பேர், உன் வாயின் வார்த்தையினால நீ எத்தனை பேரை ஆசீர்வதித்திருக்கிறாய், உன் வாயின் வார்த்தையினால மற்றவர்களை பார்த்து என்ன எல்லாம் வளரி கழித்தாய். அநீதி நிறைந்த உலகம் இது, அடுத்த வசனத்தை வாசிங்க,
துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது.
எப்படியாயும் தேவனுடைய மனுஷர்களே, இது எப்படியாயும் துதித்தலும் சபித்தலும், துதித்தலும் அநியாயமும் சமாதானமும் அக்கிரமமும் எப்படி உன் வாயில இருந்து புறப்பட முடியும் என்று சொல்லி யாக்கோப்பு எழுதுகிறார். தொடர்ந்து வாசிங்க,
என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, ஒரே ஊற்றுக்கண்டிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா?
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
ஒரே ஊற்றுக்கண்டிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா?
ஒரே ஊற்றுல இருந்து, ஒரே கிணத்துல இருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் புறப்படுமா சொல்லுங்க. ஒரே ஊத்துல இருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் புறப்பட்டு வருமா? அப்படியான உனக்குள்ளையும் எனக்குள்ளே இருந்தும் புறப்பட்டு வருவதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு பயந்து நடக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இவைகள் வரக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் உன் வாயில இருந்து என் வாயில இருந்து புறப்பட்டு வருவதனுடைய காரணம் என்ன? இது ஆகும் அடுத்த வசனத்தை வாசிங்க,
என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாரு.
திராட்சை செடி அத்திப்பழத்தினை கொடுக்குமா? கொடுக்குமா? அப்பிள் மரம் ரம்புட்டா பழத்தை கொடுக்குமா சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள எல்லா பழங்களும் வருகிறது, ஆவிக்குரிய கனிகளும் வருகிறது, அநியாயத்தின் கனிகளும் வருகிறது, எல்லாம் எங்க இருந்து வருகிறது? தேவனை துதிக்கிற ஜனத்திட்ட இருந்து வருகிறது சொல்லுங்க. நாம் நிற்கிறது தேவனுடைய சமூகம், நாம் வருகிறது தேவனுடைய சமூகம், நாம் ஆராதிக்கிறது தேவனுடைய சமூகம், நாம் வருகிறது தேவனுடைய சபை என்று சொன்னால் உன் வார்த்தையில இருக்க வேண்டியது பரிசுத்தத்துக்குரிய வார்த்தைகள். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுமா, நீங்க ஆராதனைக்கு வருகிற பொழுது என்னெல்லாம் பேசிட்டு வாரீங்க? நல்லா யோசிங்க, ஆராதனைக்கு வருகிற பொழுது நீங்க எல்லாம் என்ன பேசிக்கொண்டு வாரீங்க? சும்மா கேள்வி கேட்கிறேன். சரி, ஆராதனை முடிந்து நாம் போகிற பொழுது என்னதான் பேசிட்டு போறோம்? வருகிற பொழுதும் ஆக்களை பேசிக்கொண்டு, போகிற பொழுதும் ஆக்களை பேசிக்கொண்டு போனா உனக்கு இந்த ஆராதனை எவ்வளவுக்குத்தான் ஆசீர்வாதம் ஆகிறது? நான் சொல்றது சரிதானே, நான் பேசுறது சரிதானே? எப்படிங்க ஒரு மரத்துல ரெண்டு விதமான கனி காய்க்குது? ஆண்டவர் சொன்னார் உனக்குள்ள ஆவிக்குரிய கனிதான், உனக்குள்ள ஆவிக்குரிய கனிதான். ஏசாயா, இப்ப திரும்பி ஏசாயா 5 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 5 அதிகாரம் அது 3-4 வாசிங்க.
அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்புள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமந்து காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தருமந்து நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது
என்ன? என்னிடத்திலையும் உன்னிடத்திலையும் இருந்து நல்ல கனிகள் வரும். இவன் ஒரு நல்ல மனுஷனாய் வாழுவான், இவன் ஒரு நல்ல மனுஷியாய் வாழுவான். சமுதாயத்துக்கும் தேவனுக்கும் தேவராஜ்யத்துக்கும் இவன் நல்ல ஒரு மனுஷனாய் வாழுவான் என்று சொல்லி நினைத்திருக்க வர்ற கனிகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்க? அநீதி நிறைந்த உலகம். எது வெளியில இருக்கிற உலகம் அநீதி நிறைந்தது சொல்லி எனக்கு தெரியும். நம்முடைய நாக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ரமோஷன் என்ன தெரியுமா? இது அநீதி நிறைந்த உலகம். ஆண்டவர் மரத்தை உண்டாக்கி அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்து அந்த மரத்திலிருந்து நல்ல கனி வரும் என்று சொல்லி காத்திருக்க அது கசப்பான கனியை தந்தது. நான் விரும்புகிற ஒரு நபர் அல்லாவிட்டால் நான் பேச விரும்புகிற ஒரு நபர், ஒரு நண்பர் நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை எனக்கு தராம வேற ஒன்று செய்தா, அல்லாவிட்ட எனக்கு விசனத்துக்குரிய விதத்தில் ஒன்று செய்தா எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? தேவன் என்ன தெரியுமா பார்த்துட்டு இருக்காரு, இவனுக்குள்ள இருந்து ஆவிக்குரிய கனிகள் போறோம். ஆனா அங்க வர வேண்டிய கனி ஒன்றும் வரதில்லையே. உங்களுடைய பேச்சுல நீங்க எத்தனை பேர் துக்கப்படுத்திருக்கீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஐயா அவரு சொன்னார், ஒருத்தனுக்கு பெரிய எதிரி இருந்துச்சுன்னா அவனுடைய மனச்சாட்சி தான் பிசாசி. அடுத்தது வரைக்கும் ஒருத்தனுக்கு எதிராளியாக இருக்கிற ஒன்றுன்னு அவனுடைய மனச்சாட்சி. உனக்கு நல்லா தெரியும், உனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அவர்களோடு பேசிட்டு போனா இது தவறா இல்லையா, பேசி இருக்கலாமா கூடாதா என்பது எனக்கு சரியாய் தெரியும். நீங்க இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்கள்.
உங்களின் ஞானியும் விவேகியும் ஆயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க
கடவன்.
உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். அந்த வசனத்தின் முதல் பகுதி வாசிங்க. உங்கள்
இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும்
உங்கள் இருதயத்திலே கசப்பானவைகளை வைத்திருந்தால் நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமானவைகள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவைகள்.
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் தென்ம சுபாவத்துக்குரியதும் பேட்டனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும்
உண்டு. திருப்பி வாசி.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
திருப்பி வாசி.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்கிறதோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு புறப்படுகிற கனி என்ன? உன் வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிற கனி என்ன? உன்னாவில இருந்து புறப்படுகிற கனிகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. உன்னோட வாழ்க்கையுடைய கீழ் எப்படி இருக்கிறது? ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது நாலு பேர் முக்கியமான ஆட்கள் வந்துட்டா ஸ்டைல் எல்லாம் பேசி முடிப்போம் பாருங்க. ஆனா உன் தேவன் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன் ஆண்டவர் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை வாழ வைத்தவர், நீ வாழணும் சொல்லி விரும்புகிறவர், உனக்கு அவண்டி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். வேதத்துல என்ன மரத்தில் இருக்கு? நீ உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிறாயா? தேவனுடைய உள்ளங்கையில நீ வரையப்பட்டிருக்காயா? நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் பாதாளத்தின் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நினைக்கிறேன், எங்கெல்லாம் நான் போறேன் அங்கெல்லாம் நீ நிற்கிறேன். இந்த உலகம் என்ன தெரியுமா?
தெய்வம் தூண்ல இருக்குது துரும்புல இருக்குன்னு சொல்லி பேசுற இந்த உலகம், ஆனா தெய்வத்துக்கு முன்பாக எப்படி நடக்கணும் என்பதை மறந்து போயிடு. தெய்வத்துக்கு முன்பாக எப்படி நடக்கணும், உன் அந்தரங்கத்தின் காரியங்களை தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். வேதம் அதைத்தான் சொல்லுது, வெளிப்படையான காரியங்களை தேவன் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அந்தரங்கத்தின் காரியங்களை தேவன் ஒரு நாள் உன்னைக்கு முன்பாக கொண்டு வந்து வெளிப்படுத்துவார். நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தையே மன்தோறும் பேசுபவனே. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.